நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்களாலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே, கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் திறந்தவெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்ககத்தில் BFTech இரண்டாம் ஆண்டு ஃபோர்த் செமஸ்டர் மாணவர் திரு கே புகழேந்தி மைசூர்லிருந்து வந்திருக்கிறாங்க. இப்ப அவங்களுடைய அனுபவங்களை கேட்டுக்கலாம். வணக்கம் சார்.
வணக்கம். நான் வந்து மைசூர்ல இந்தியாவினுடைய முதலாவது கூட்டு பண்ணையை வந்து மைசூர்லிருந்து ஊட்டி போகக்கூடிய வழியில ஒரு 11 கர்நாடக தமிழர்களும் 3 கன்னட நண்பர்களும் சேர்ந்து 14 பேர் சேர்ந்து ஒரு 115 ஏக்கர் நிலம் வாங்கி அங்கே ஒரு விவசாய கூட்டு பண்ணையை வந்து ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்கோம். 2005 வந்து இந்த பண்ணையை வந்து ஆரம்பித்தோம். இன்று வரை சிறப்பாக வெற்றிகரமாக அதை நடத்திட்டு இருக்கோம். இந்த பண்ணையினுடைய மத்திய தோட்டக்கலை துறம் மூலமா கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 8 லட்சம் ரூபா சப்சிடி கூட வாங்கியிருக்கோம் நேஷனல் ஹார்டிகல்ச்சர் போர்டு மூலமா. இதுல வந்து நாங்க பண்ணிருக்கிறது வந்து என்னன்னா, அதிகமா 40 ஏக்கர் வந்து வடுமாங்காய் பண்ணிருக்கோம், ஒரு 5 ஏக்கர் முருங்கை, 5 ஏக்கர் கறிவேப்பிலை, 5 ஏக்கர் எலுமிச்சை மற்றும் குழிக்கரும்பு போன்றவைகளை வந்து இதுல நாங்க வந்து விவசாயம் பண்ணிருக்கோம். இந்த வடுமாங்காய் ரகத்தை பத்தி நம்ம தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு நாம கண்டிப்பா தெரிவிச்சே ஆகணும். வடுமாங்காய்ன்றது பொதுவாக தமிழ்நாட்டில் பிஞ்சு மாங்காயும் காற்றில் விழக்கூடிய மாங்காயை மட்டும்தான் வந்து வடுமாங்கான்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. அது மிகப்பெரிய தப்பு. வடுமாங்கான்றதே ஒரு தனி ரகம் இருக்கு. அது வந்து கர்நாடகாவில் மல்நாடு, மலைநாடு என்று சொல்லக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய மரங்கள்ல இருந்து மட்டும்தான் கிடைச்சிருக்கு. அது ஷிமோகா மாவட்டத்தில் நகரா, ஒஸ்நகரா போன்ற பகுதிகளில் வந்து ஒரு ஆண்டிற்கு ஒரு முறை வடுமாங்காய் மேளாவே வந்து அவங்க நடத்துறாங்க. இந்த ஆண்டு நீங்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கும். இந்த ஆண்டு 1 கிலோ வடுமாங்காயினுடைய விலை வந்து 450 ரூபாய். அந்த அளவிற்கு அது ஒரு சிறப்பான ஒரு ரகம். அதை மக்கள் வந்து நம்ம பண்ணையில நிறைய முறை வந்து விவசாயிகள் வந்து பார்த்துட்டு, மைசூரில் இருக்கக்கூடிய பண்ணையில வந்து பார்த்துட்டு நிறைய விவசாயிகள் வந்து அந்த கன்றுலாம் வேணும்னு கேட்டிருக்காங்க. இப்ப அதனுடைய பலனாக வந்து நாங்கள் இப்ப மைசூரில் இருக்கக்கூடிய பண்ணையை பார்த்து, நீங்க ஏன் வந்து தமிழ்நாட்டிலையும் ஒரு பண்ணை வந்து ஆரம்பிக்க கூடாது அப்படின்ற ஒரு சூழல்ல தான் இப்ப தமிழ்நாட்டில் பழனிக்கு அருகில் குதிரையாறு அணைக்கு பக்கத்தில் சுமார் ஒரு 400 ஏக்கர் நிலம் வந்து வாங்கி 80 பேர் பங்குதாரர்களாக இருக்கிறோம். நாம் பழனிக்கு வந்ததுக்கு பிறகு தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் பண்ணை தொழில்நுட்பம் அப்படின்ற ஒரு பட்ட வகுப்பு வந்து ஆரம்பித்தாங்க. அது நான் மைசூரில் இருந்து வந்திருந்தாலும் நான் தமிழ்லேயே படிச்சிருக்கிறதுனால, SSLC வரையிலும் தமிழ்லேயே படிச்சிருக்கிறதுனால நானும் இந்த வகுப்பில் சேர்ந்து பரம்பரையாக என்னுடைய தந்தை தாத்தா எல்லாருமே விவசாயியா இருந்தாலும் பாரம்பரியமா செஞ்சிட்டு வந்த விவசாயத்தை தான் நாங்க வந்து பண்ணிட்டு இருக்கோம். நான் மட்டும் இல்ல, எல்லாருமே பொதுவா பண்ணிட்டு இருக்கிறது அந்த மாதிரிதான். இந்த பல்கலைக்கழகத்தினுடைய அறிவிப்பை பார்த்த உடனே நம்மளுக்கு தெரிந்த அந்த தொழில்நுட்பங்களை வந்து முறைப்படுத்திக் கொள்ளலாம் அல்லது வகைப்படுத்திக் கொள்ளலாம்ன்ற ஒரு ஆர்வத்தோட தான் இந்த திறந்தவெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்கத்து தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்துல அறிவிப்பு வந்த உடனே வந்து ஒரு ஆண்டுக்கு 7500 ரூபா ஃபீஸு கூட கட்டி நாங்க வந்து இதுல சேர்ந்தோம். இது 3 பருவம் வந்து இதுவரையிலும் முடிஞ்சிருக்கு. இப்ப 4வது பருவமும் ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல வந்து எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மகிழ்ச்சி என்னன்னா, இந்த தொலைதூர கல்வியில சேரப்போகும்பொழுது நம்மளுடைய அனுபவம், வேளாண் பல்கலைக்கழகத்தினுடைய தொழில்நுட்பம் ரெண்டும் சேர்ந்து ஒரு மாதிரியான ஒரு விவசாயத்தை வந்து நம்மளால உருவாக்க முடியும்ன்ற நம்பிக்கையை எங்களுக்கு கொடுத்துருக்கு. இப்ப எங்களுடைய பண்ணையில வந்தீங்கன்னா, அந்த ஒரு விவசாயத்தை பார்த்த உடனே, அது தோட்ட இலாக்காவா இருந்தாலும் சரி, அல்லது காய்கறி பயிரா இருந்தாலும் சரி, நெல்லா இருந்தாலும் சரி, கரும்பா இருந்தாலும் சரி, அதனுடைய குறைகள் என்ன, இது வந்து நோயா அல்லது வந்து வேற பூச்சி தாக்கி இருக்குதா அல்லது வேற என்ன பிரச்சனை அப்படின்றத பார்த்த உடனே சொல்லக்கூடிய தொழில்நுட்ப திறனை, தொழில்நுட்ப அறிவை வந்து இந்த வகுப்பு வந்து எங்களுக்கு போதிச்சிருக்குது. ஒவ்வொரு விவசாயியும் கூட இந்த BFTech என்று சொல்லக்கூடிய பண்ணை தொழில்நுட்ப பட்டதாரி வகுப்புக்கு எல்லாருமே சேர்ந்து பயனடையணும்ட்டு உங்க எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிறேன்.
ரொம்ப அருமையா சொன்னீங்க. உங்களுடைய அனுபவம் பிளஸ் நமது வேளாண் பல்கலைக்கழகம் கொடுக்கக்கூடிய தொழில்நுட்பம் ரெண்டையும் சேர்த்து முதன்மை விவசாயமா பண்ணலாம், முன்மாதிரி விவசாயமா பண்ணலான்ட்டு ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்போ ஒரு 38 நண்பர்களை கூட்டிட்டு நீங்க இஸ்ரேல் கூட்டிட்டு போயிட்டு வந்திருக்கீங்க, ஒருங்கிணைப்பாளர் நீங்க தான். அந்த அனுபவங்களை பகிர்ந்துக்கலாமே நம்மோட.
கடந்த மே மாதம் 12ஆம் தேதி அன்னைக்கு நாங்க இந்த இஸ்ரேலில் இருக்கக்கூடிய 18வது விவசாய பொருட்காட்சி, அகில உலக 18வது விவசாய பொருட்காட்சி என்ற தலைப்புல இஸ்ரேல் டெல்லவியூல வந்து ஒரு பெரிய பொருட்காட்சி நடந்தது. அதுல உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தொழில்நுட்பமும், விவசாய சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பங்களும், இயந்திரங்களும், இயந்திரமயமாக்கப்படுவதற்குரிய வாய்ப்புகள் உள்ள எல்லா ஸ்டால்களுமே வந்திருந்துச்சு. நாங்கள் ஒரு 38 பேரை அழைச்சிட்டு போயிருந்தோம் அங்கிருந்து, தமிழ்நாட்டிலிருந்து. மிகப்பெரிய எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுத்தது. எங்களுக்கு என்ன பெரிய ஆச்சரியம் அப்படின்னா, இஸ்ரேலில் போயிட்டு இறங்கின உடனே அவங்களுடைய அந்த தேசப்பற்று, அவங்களுக்கு எந்த நிலைமைக்கு இந்த விவசாயத்தின் மேல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது அப்படின்னு பார்க்க போகும்போது, அவங்க அனைவருக்குமே வந்து தேசப்பற்று தான் இதுக்குரிய காரணம் இந்த வளர்ச்சிக்கு. மற்றவங்க வந்து எல்லாருமே சொல்லலாம், அதெல்லாம் வந்து இரண்டாம் பட்ச காரணம் தான். நம்மளுடைய நாடு சுமார் 1500 ஆண்டுகளாக சரித்திர ரீதியா அவங்களுக்குன்ட்டு, அந்த யூதர்களுக்குன்னு சொல்லிட்டு எந்த விதமான நாடும் இல்லாம இருந்தது. கடந்த 1946ல தான் அவங்களுக்குன்னு ஒரு நாடு அமைஞ்சது. அப்ப கிட்டத்தட்ட உலகம் பூரா வாழ்ந்த யூதர்கள் அனைவரும் மீண்டும் இஸ்ரேலுக்கு வராங்க. இந்த காலகட்டத்தில் அந்த இஸ்ரேல் மண்ணே கிடையாது. மண் எல்லாமே வந்து பாலைவன பூமி. 1.5 அடிக்கு கீழே பாத்தீங்கன்னா சரளை கற்கள் தான் இருக்குது. அவங்களுக்குன்ட்டு ஓராண்டினுடைய மழை அளவு வந்து 200 மில்லிமீட்டர் தான். தண்ணியும் கிடையாது, ஆட்களும் கிடையாது. ஏன்னா இஸ்ரேல் நாடு பிறக்க போகும்போது யூதர்கள் அனைவரும் வெளிநாடுகளில் தான் இருந்தாங்க. யாரும் இஸ்ரேல் நாட்டில் இருந்தவங்க மிக மிக குறைவானவர்களே. இப்ப இவங்க அத்தனை பேருமே சேர்ந்து வந்து மொத்தம் 915 பகுதியில வந்து அவங்களுக்குன்னு ஒரு செட்டப் பண்ணாங்க. அந்த செட்டப்ல வந்துதான் வந்து அவங்க எவ்வளவு வேண்டாலும் நீங்க நிலத்தை வந்து பயிரிடலாம் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் அரசே வந்து அரசனுடைய நிலம்தான் இது அப்படின்னு சொல்லி அந்த 915 செட்டப்புக்கும் பண்ணாங்க. அப்படி பண்ண போகும்பொழுது அவங்க என்னன்னா, நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு 915 செட்டப்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து தனித்தனியாக போய் சமைக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. அந்த கிராமத்தில் 1000 பேர் இருந்தாங்கன்னா அந்த 1000 பேரும் எவ்வளவு வேணாலும் விவசாயம் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் கடுமையா உழைக்கலாம். அவங்களுக்குன்னு தனியா வீடு கிடையாது, சமைக்கிறதுக்கு மட்டும் தனியா ஒரு சாலை போட்டு அந்த சமையல் வந்து யாருமே சமைக்கிறதுக்காக தனிப்பட்ட முறையில் நீங்க நேரம் ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுடைய தேவை என்னவோ, உணவு தேவை என்னவோ அதை மட்டும் அவங்க செஞ்சா போதும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு 1946ல இருந்து கடுமையான உழைப்பு. இஸ்ரேல் நாட்டு முழுக்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பாதி அளவு தான் இருக்கும். இதுல கலிலியோ ஏரின்ற ஒரே ஒரு ஏரி தான் இருக்கு. அதுல வந்து ஆண்டுதோறும் பெய்யக்கூடிய மழையினுடைய தண்ணீரை தேக்கி வச்சு அந்த தண்ணீரை எடுத்து அவங்க வந்து ஒவ்வொரு நிலத்திலையும் 2 வந்து பெரிய பைப் போட்டு வச்சிருக்காங்க. இது எல்லாமே அரசு தான் செஞ்சிருக்குது. அந்த பைப்ல வந்து நீங்க 1 கேலன் தண்ணி எடுத்து உபயோகப்படுத்தினீங்கன்னா முதல் 5 ஆண்டுகளுக்கு இலவசம். அந்த ஒரு பயிர் வச்சிங்கன்னா, ஒரு ஹார்டிகல்ச்சரோ அல்லது தோட்டக்கலை சம்பந்தமாவோ அல்லது மற்ற எந்த பயிர் வச்சிங்கன்னாலும் முதல் 5 ஆண்டுகளுக்கு இலவசமா கொடுத்துட்றாங்க. அடுத்த உங்களுக்கு வருமானம் வர ஆரம்பிச்ச உடனே நீங்க வந்து அந்த தண்ணிக்கு கூட டாக்ஸ் கட்டி ஆகணும். நாம எப்படி இங்க கரண்ட் பில் கட்டுறோமோ அதே மாதிரி மாதம் மாதம் நீங்க எத்தனை 1 லட்சம் கேலன் தண்ணீர் உபயோகப்படுத்திருக்கீங்களோ அந்த தண்ணீருக்குரிய தொகையை வந்து நீங்க கட்டி ஆகணும். அதே மாதிரி அந்த தண்ணியெல்லாம் சேகரிச்சு அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா மீண்டும் வந்து ரீசைக்கிள் பண்ணி அதையும் வந்து அந்த தண்ணியும் வந்து விவசாயத்துக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு மீண்டும் ஒவ்வொருத்தர் நிலத்துக்கும் 2வது ஒரு பைப் போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து உரம் கொடுக்கறது வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, எல்லா லிக்விட் ஃபார்மேட், அதாவது நீர்ல கலந்து கொடுக்கற மாதிரி இருக்கக்கூடிய லிக்விட் ஃபார்மேட் உரங்கள் தான் கொடுக்கறாங்க. ஒவ்வொரு தோட்டத்திலையும் இந்த 2 பைப்பும், நல்ல தண்ணி வரக்கூடிய பைப்பு, அந்த ரீசைக்கிள் பண்ணிட்டு வரக்கூடிய கழிவு நீர் சுத்திகரிக்கப்பட்ட பைப்பு, அது இல்லாம NPK என்ற அந்த உரம் அளவுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாமே சென்சார் அமைக்கப்பட்ட கம்ப்யூட்டர் சிஸ்டம் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு தோட்டத்திலையும் ஒரு வரிசையில இப்ப ஒரு மாதுளை தோட்டமோ அல்லது ஒரு திராட்சை தோட்டமோ அல்லது ஒரு வாழை தோட்டமோ இருந்துச்சுன்னா அதுல வந்து ஒரு 10 செடிக்கு ஒரு சென்சார் வச்சிருக்காங்க. அந்த லைன்ல இருக்கக்கூடிய தண்ணீர் தேவை அப்படின்னா அந்த சென்சார் மீட்டர் வந்து இந்த லைனுக்கு எங்களுக்கு தண்ணீர் தேவை அப்படின்றத அவங்க அந்த வீட்டுக்கு இருக்கக்கூடிய கம்ப்யூட்டருக்கு தகவல் கொடுக்குது. அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து கம்ப்யூட்டர் ரூம்ல இருந்து இந்த ஏக்கர்ல இருக்கக்கூடிய 10வது லைனுக்கு தண்ணி தேவை அப்படின்னா அவர் அங்கிருந்தே ஓபன் பண்றாரு. அது வால்வ் சிஸ்டத்தை ஓபன் பண்ணி அந்த 10வது லைனுக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து அந்த டோட்டல் டெக்னாலஜியை வந்து அவங்க வந்து பண்ணிருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய சிறப்பு. நம்ம நாட்டிலெல்லாம் அந்த மாதிரி வரணும்னா இன்னும் நாம பல ஆண்டுகள் வந்து கடுமையா உழைக்க வேண்டியது வரும். அது இல்லாம அவங்களுடைய தேவைகள் வந்து அந்த மாதிரி இருக்கு. அவங்களுக்கு வேற வழியே இல்லை, தண்ணியும் இல்லை, மண்ணும் இல்லை, ஆட்களும் இல்லை. அந்த ஆட்களே இல்லாம நீங்க நாங்க போய் பார்த்து அந்த 7 நாட்களும் பாத்தீங்கன்னா எங்கேயுமே விவசாய ஆட்களை விவசாயம் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஆட்களையே நாங்க பார்க்க கிடையாது. ஏன்னா எல்லாமே மிஷின் தான், அந்த அறுவடைக்கும் மிஷின் தான் உபயோகப்படுத்துறாங்க. ஆட்களுடைய எண்ணிக்கை வந்து மிகவும் குறைவா இருக்குது. அதனால அந்த டெக்னாலஜி எல்லாம் நம்ம அரசினுடைய உதவி இல்லாம நம்ம இங்க கொண்டு வர முடியாதுன்னு வச்சுக்கீங்களேன். இப்ப நாங்க இதெல்லாம் போய் பார்க்க போகும்பொழுது ஒவ்வொரு இஸ்ரேலியர்களும் 3 ஆண்டுகள் கண்டிப்பாக அவங்க மிலிட்டரியில வேலை செஞ்சாகணும். 18 வயசுல இருந்து 21 வயசு வரலாம். அந்த தங்களுடைய நாட்டின் மேல் பற்று வரணும். தங்களுடைய நாட்டை சுற்றிலும் எல்லாமே எதிரி நாடுகளா இருக்குது. 8 நாடுகளும் எதிரி நாடுகள். அந்த எதிரி நாடுகளிலிருந்து அவங்க மீட்டு நம்மளுடைய நாட்டினுடைய வளம் மட்டுமே நம்மளுடைய நோக்கம் அப்படின்னு செயல்பட்டு இருந்ததுனால அவங்களால இந்த அளவுக்கு வளர்ச்சியும் இந்த அளவுக்கு டெக்னாலஜியும் அவங்களால செய்ய முடிஞ்சதுதான் எங்களுடைய கருத்து. நாங்க அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து இங்க இந்தியாவில் வந்ததுக்கு பின்னாடி நாங்களும் வந்து ஒரு தீர்மானத்தோட தான் வந்தோம்.
ரொம்ப அருமையா சொன்னீங்க, உங்க இஸ்ரேல் அனுபவம் ரொம்ப அழகா சொன்னீங்க. நீங்க சொன்னதை பார்க்கும்போது எனக்கு அப்படியே அதை விஷுவலைஸ் பண்ண முடிஞ்சது. ரொம்ப அருமையா சொன்னீங்க. இஸ்ரேல் போயிட்டு வந்த தாக்கம் எதை சொல்வீங்க? அதுக்கு முன்னாள் நீங்க அவ்வளவு அழகா தமிழ் பேசுனீங்க, வேற தமிழ் ஈடுபாடு அதை பத்தி சொல்லுங்களேன்.
கண்டிப்பா சொல்லி ஆகணும் மேடம். நான் வந்து மைசூர்ல மைசூர் தமிழ்ச்சங்கம்ன்ற ஒரு அமைப்பு இருக்கு. அது வந்து ஒரு இந்திய பண்பாட்டு கழகமா வந்து நாங்க நடத்துறோம். லிட்டரரி அண்ட் கல்ச்சுரல் அசோசியேஷனா பண்ணிட்டு இருக்கோம். அந்த தமிழ்ச்சங்கத்துல வந்து நான் ஒரு 25 ஆண்டுகள் செயலாளராக பதவியேற்றிருக்கேன். 1991 பிறகு 92 எங்களுடைய தமிழ்ச்சங்கம் மைசூர் தமிழ்ச்சங்கம் பல மாவட்டங்களிலும் தமிழ்ச்சங்கங்களை வந்து தோற்றுவிச்சிச்சு. அந்த தமிழ்ச்சங்கங்களை எல்லாத்தையும் சேர்த்து கர்நாடக மாநில தமிழ்ச்சங்க கூட்டமைப்பு அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதனுடைய தலைவராக நான் 92 செயல்பட்டு இருக்கேன். அதனால நான் மைசூருக்கு போய் 42 ஆண்டுகள் ஆனாலும் தமிழை மறக்காம அப்பப்ப பேசுவதாலும் அல்ல தமிழர்கள் கூட நெருங்கிய தொடர்பில் இருக்கிறதுனாலும் என்னால வந்து தமிழில் வந்து தெளிவா பேச முடியுதுன்ற நம்பிக்கையோடு நான் சொல்றேன் மேடம். இப்போ வந்து இஸ்ரேல் போயிட்டு வந்ததனுடைய தாக்கம் கடந்த ஜூலை 1 தேதி அன்னைக்கு எங்களுடைய பழனியில் இருக்கக்கூடிய ஒரு பண்ணையில் நாங்கள் வந்து ஒரு கூட்டத்தை கூட்டியிருந்தோம். அந்த கூட்டத்தில் எங்களுடைய இஸ்ரேலுக்கு வந்திருந்த நண்பர்களில் ஒரு 12 பேர் எங்ககிட்ட வந்திருந்தாங்க. அன்னைக்கு வந்து வந்திருந்த விவசாயிகள் சுமார் ஒரு 200-300 விவசாயிகள் வந்திருந்தாங்க நம்ம தோட்டத்துக்கு. அந்த தோட்டத்துக்கு வந்திருக்கு போகும்போது எல்லாருமே நாங்கள் ஒரு 10-12 பேர் வந்து எங்களுடைய அனுபவங்களை வந்து பகிர்ந்துகிட்டோம். இப்போ நம்மளுடைய விவசாயிகளுடைய கோரிக்கை என்னவா இருந்ததுன்னா நாங்கள் என்ன தெரிஞ்சிக்க முடியும், நீங்கள் போயிட்டு வந்ததுனால எங்களுக்கு என்ன பயன் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க. நாங்க இப்ப அதுக்கு வந்து அந்த இஸ்ரேல் விவசாயிகளுடைய வெற்றி அப்படின்னு பார்க்க போகும்பொழுது அவங்களுடைய விற்பனை தன்மை அது வந்து ரொம்ப முக்கியமா எங்களுக்கு தெரிஞ்சு. உற்பத்தி திறன் நம்மளை விட அவங்க அதிகமா பண்ணாலும் நாம வந்து உற்பத்தி திறன் அவங்களை விட குறைவா தான் பண்றோம். ஆனா உற்பத்தியிலுடைய விற்பனை திறன் இருக்கு இல்லைங்களா, அது வந்து நம்ம விவசாயிகளுக்கு மிகப்பெரிய குறைபாடா இருக்கு. ஏன்னா எவ்வளவோ கஷ்டப்பட்டு நாம வந்து உற்பத்தி பண்ணிட்டு போனாலும் அது ஆர்கானிக்கா இருக்கலாம் இன்ஆர்கானிக்கா இருக்கலாம் அந்த உற்பத்தியினுடைய பொருளை வந்து விளை வைக்கிறது வந்து வேற ஒருத்தர் தான், ஒரு புரோக்கர் தான், ஏதோ ஒரு சந்தையில ஏதோ ஒரு காய்கறி மார்க்கெட்ல அவங்க தான் வந்து விலையை நிர்ணயிக்கிறாங்க. நம்மளுடைய விவசாயிகளால வந்து அதை நிர்ணயிக்க முடியறது இல்லை. அதனால வந்து அங்க வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா இஸ்ரேலியர்களுக்கும் நமக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் இஸ்ரேலியர்கள் தான் விலையை நிர்ணயிக்கிறார்கள். காரணம் என்னன்னா அவங்களுக்கு வந்து எந்த மார்க்கெட்ல என்ன தேவைன்றதை அவங்க உணர்ந்திருக்காங்க. அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி தான் உற்பத்தி பண்றாங்க. நம்மள மாதிரி டமோட்டா வந்து 15 ரூபா வித்ததுன்னா உடனே வந்து தக்காளி 15 ரூபா விற்குதுன்றதுக்காக எல்லாரும் பயிரிடுறது இல்ல. எல்லாரும் பயிரிட்டு அறுவடைக்கு வரப்போகும்போது 50 பீசாவுக்கு பறிக்க கூட ஆட்கள் இல்லாம இப்படியே விட்டு மாட்டை விட்டு மேய்க்கிற வேலையெல்லாம் அவங்க பண்றது இல்ல. அந்த விஷயத்துல தெளிவா இருக்கிறாங்கன்றது புரிஞ்சுக்கிட்டோம். நாங்க இஸ்ரேல் போயிட்டு வந்த அனுபவங்களை அப்படியே ஈயடிச்சா காப்பி மாதிரி இங்க பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல. ஏன்னா அவங்களுக்கு மழை இல்ல, ஆட்கள் இல்ல, மிஷினரிஸ் வந்து அந்த பூமியும் இல்ல. இது எல்லாமே நமக்கு இருக்குது. ஆண்டு இயற்கையாவே வந்து நமக்கு இதெல்லாமே அதிக வசதியோட இருக்குது. அப்ப நாம முதல்ல செய்ய வேண்டியது என்னன்னா நாம உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை நல்ல விலைக்கு விற்கணும். அது விவசாயிகளுக்கு பலன் தரக்கூடியதா இருக்கணும்ன்ற ஒரே ஒரு கான்செப்ட வச்சு இப்ப நாங்க வந்து என்ன பண்ணிருக்கோம்னா அன்றைய கூட்டத்துல தமிழ்நாடு இயற்கை விவசாய உற்பத்தியாளர்கள் சங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை வந்து உருவாக்கலாம் அப்படின்னு ஒரு திட்டமிட்டு இருக்கோம்.
ரொம்ப அருமையா சொன்னீங்க. கிட்டத்தட்ட பாலைவனம் மாதிரி உள்ள ஒரு நாடு, ஒரு சின்ன நாடை வந்து சோலைவனமா ஆக்கியிருக்கிறாங்க. விளைவிக்கிறது பெருசு, அதை வந்து விலை நிர்ணயம் பண்றதும் அவங்கதான் அப்படின்ட்டு போயிட்டு வந்து பார்த்த அவங்க கண்கூடான அனுபவங்கள் நீங்க ரொம்ப அருமையா நம்ம கிட்ட பகிர்ந்துட்டு இருக்கீங்க. இப்ப இஸ்ரேல் போயிட்டு வந்த தாக்கம் வந்து ஒரு கூட்டமைப்பை நீங்க பழனி பக்கத்துல குதிரையாறுல உருவாக்கி இருக்கிறேன்னு சொன்னீங்க. இதனுடைய நோக்கம் என்னவாக இருக்கும்?
இந்த கிளையினுடைய பெயர் வந்து தமிழக இயற்கை வேளாண் உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பு. தமிழ்நாடு ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் அசோசியேஷன் அப்படின்ற பெயர்ல ஒவ்வொரு மாவட்டந்தோறும் இந்த அசோசியேஷனை வந்து ஆரம்பிக்கிறது. இப்ப தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய 31 மாவட்டங்கள்லையும் ஒருங்கிணைச்சு அந்த கூட்டமைப்பும் வந்து பண்ணணும் அப்படின்னு. இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 500 விவசாயிகளை முதன்முறையா பதிவு பண்ணிக்கிறது. இப்ப வந்து அவங்களுக்கு வந்து ஆர்கானிக் சர்டிபிகேட் வந்து வாங்கி கொடுத்துறது. அவங்க வந்து என்னென்ன பொருட்கள் உற்பத்தி செய்து கொடுக்க முடியும்னு ஒரு பட்டியல் முதல்ல வந்து வாங்கிடுறது. அந்த பட்டியல் வாங்கினதுக்கு பின்னாடி அந்த மாவட்டத்தில் இப்ப முதலாவது எங்களுடைய நோக்கம் வந்து என்னன்னா, மாணவர்களுக்கு ஹாஸ்டல் வச்சு நடத்தக்கூடிய கல்லூரிகள் வந்து கல்லூரி விடுதிகள் வந்து நிறைய இருக்கு, எல்லா மாவட்டங்களிலும் இருக்கு. அவர்களுக்கு தேவையான அந்த காய்கறிகளை முதல்ல வந்து உற்பத்தி பண்ணி கொடுத்தோம்னா அது ஒரு நஞ்சு இல்லாத பொருளை அவங்க வந்து முதல்ல மாணவர்களுக்கு முதல்ல கொடுக்கணும் அப்படின்றதான் எங்களுடைய நோக்கம். அந்த வகையில வந்து கோவையில் இருக்கக்கூடிய சில தனியார் கல்லூரிகளை வந்து அணுகியிருக்கோம். 17,000 மாணவர்களை கொண்ட PSG கல்லூரி உரிமையாளர்கள் வந்து எங்ககிட்ட வந்து, நீங்க வந்து எவ்வளவு உற்பத்தி பண்ணி கொடுத்தாலும் நாங்க அந்த மாணவர்களுக்கு நல்லது விளைவிக்கணும்ன்றதுக்காக அதிக விலையானாலும் பரவாயில்ல நாங்க வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு முன்னோடி திட்டமா இருக்கிறதுனால நாங்க அந்த வகையில சிந்திச்சோம். அதையும் இஸ்ரேல்ல பார்த்த அனுபவத்தையும் ரெண்டையும் சேர்த்து நம்ம தமிழக விவசாயிகள் இதுல வந்து எந்த அளவுக்கு பயன்படுத்திக்க முடியும் அப்படின்னு யோசனை பண்ணினுடைய விளைவுதான் இந்த சங்கமும் கூட்டமைப்பும். இப்ப இந்த வகையில நாங்க என்ன பண்ண போறோம்னா, ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் என்னென்ன காய்கறிகள் தேவை அப்படின்றத நாங்க அந்த அமைப்பெல்லாம் ஏற்படுத்துறதுக்கு பின்னாடி அவங்க விவசாயிகளால என்னென்ன உற்பத்தி செய்ய முடியும், அவங்களுக்கு வந்து தேவையானவர்களுக்கு அந்த விடுதிகளுக்கு என்னென்ன காய்கறிகள் தேவை, விடுதிகள் மட்டும் இல்ல யார் வேணாலும் அந்த அமைப்பு ரீதியா போகும்போது யாருடைய லாப நோக்கமும் இதுல இல்ல, எந்த விதமான இடைத்தரகளும் இருக்கக்கூடாது. விவசாயி 15 ரூபாய்க்கு தக்காளி கொடுத்தான்னா அதை வந்து நேரா விடுதிக்கும் 15 ரூபாய்க்கு தான் கொடுக்க போறோம். அப்ப இடையில வந்து இந்த அசோசியேஷன் என்ன செய்யும்னா, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அவங்களுடைய செயல்பாட்டுகளுக்காக தேவையான செலவுகளுக்காக சர்வீஸ் சார்ஜ் அந்த மாதிரி வந்து இவங்க கிட்ட விற்பனையாளர்கள்ட்ட ஒரு 5%, வாங்குறவங்க கிட்ட ஒரு 5% வாங்கினா அந்த நிர்வாகத்தை வந்து சரியான முறையில நடத்தலாம். அந்த வகையில தான் வந்து நம்ம அப்ப 15 ரூபாய்க்கு விவசாயிக்கும் பணம் கிடைக்குது, அதே 15 ரூபாய்க்கு எந்த விதமான எடை துரோகமோ அல்லது வேற புரோக்கர்களுடைய தொந்தரவும் இல்லாம அவங்களுக்கும் தேவையான அளவுக்கு கிடைக்குது. இதனால ரெண்டு பேருமே பயன்பெறுவாங்க. முக்கியமா மக்களுக்கு வந்து ஒரு நல்ல காய்கறியை உற்பத்தி பண்ணி கொடுத்திருக்கக்கூடிய அந்த லெவல்ல வந்து விவசாயிகளும் ரொம்ப திருப்தி அடைய முடியும் அப்படின்றதுதான் இதனுடைய நோக்கம். இதை வந்து நாங்க ஒரு பெரிய அளவுல வந்து திட்டமிட்டு இருக்கோம் எல்லா விவசாயிகளும் சேர்ந்து. இது எந்த அரசியலோ அல்லது வேற எதுவுமே இல்ல, முழுக்க முழுக்க வந்து விவசாயம் சார்ந்த ஒரு நோக்கத்தோடவே இதை வந்து செயல்படுத்திட்டு இருக்கோம். இது வெற்றி அடைய போகும்போது உண்மையிலேயே நாம ஒரு பரிபூர்ணமான ஒரு நிலைமையை, விவசாயிகளுடைய பல பிரச்சனைகளை இதனால வந்து தீர்க்க முடியும்ன்ற நம்பிக்கை இருக்கு. இது ஒரு 3 ஆண்டுகள் இந்த மாதிரி நாம நம்ம சுய தேவைகளை பூர்த்தி செய்தோம்னா 3 ஆண்டுகள் கழித்து இதையே ஒரு ஏற்றுமதி பொருளா வந்து எங்களால மாத்த முடியுன்ற நம்பிக்கையோட தான் இந்த செயல்பாட்டை முதன் முதல்ல துவக்கியிருக்கோம்.
இப்ப நீங்க சொன்னீங்க தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை மாவட்டங்களையும் இதை ஒருங்கிணைச்சு பண்ண போறேன் அப்படின்ட்டு, சரி நம்ம கோவை மாவட்டத்துக்கு என்ன பண்ண போறீங்க அதை சொல்லுங்க.
இப்ப நாம வந்து கோவை மாவட்டத்திற்குரிய விவசாயிகளை எல்லாத்தையும் அழைச்சி அதுக்குரிய அமைப்பை ஏற்படுத்திடுவோம். நாங்க இங்க பக்கத்துல வந்து இப்ப மைசூர்ல எப்படி கர்நாடகாவில எப்படி பண்ணணும் அதே மாதிரி திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு அருகில் உள்ள குதிரையாறு அணைக்கு அருகில கிட்டத்தட்ட 80 நண்பர்கள் சேர்ந்து 400 ஏக்கர் நிலம் வாங்கி அதுல வந்து இயற்கை விவசாயம் வந்து பண்றதுக்குரிய ஏற்பாடுகள் செஞ்சிட்டு இருக்கோம். அதேமாதிரி இந்த ஜனவரியிலிருந்து நாங்க எல்லா உற்பத்தியுமே பண்ணிடுவோம். அது திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய தலைமையகமா இருக்கும், கூட்டமைப்பினுடைய தலைமையகமும் எங்களுடைய மகாராஜா பண்ணை. அந்த பண்ணைக்கு பேரு மகாராஜா பண்ணையின் பேரு. இது வந்து இந்தியாவிலேயே ஏன் உலகத்திலேயே கூட இது முதலாவதுன்னு கூட சொல்லலாம். எந்த வகையில அப்படின்னா, இது வந்து சமத்துவ இயற்கை வேளாண் கூட்டு பண்ணை. 3 தத்துவங்களை உள்ளடக்கியதா வந்து இந்த பண்ணையை வந்து நாங்க பண்ணிருக்கோம். முதலாவது தத்துவம் என்னன்னா சமத்துவம். சமத்துவம்னா இதுல வந்து எல்லாருமே 80 பங்குதாரர்கள்ல இந்துக்கள் இருக்காங்க, முஸ்லிம்ஸுங்க இருக்காங்க, கிறித்தவர்கள் இருக்காங்க, மற்றும் தாழ்த்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர். இந்துக்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அனைத்து வகுப்பினருமே அதுல வந்து உறுப்பினர்களா இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து இயற்கை வேளாண்மை அப்படின்னு வரப்போகும்போது இயற்கை வேளாண்மை இன்னைக்கு செய்யறவங்க ஆர்வமுள்ள சில விவசாயிகள் இன்னைக்கு வந்து 0.3% மட்டும்தான் நம்ம இந்தியாவில் வந்து இயற்கை வேளாண்மைக்கே போயிட்டு இருக்கோம், பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. இது வந்து மிக மிக குறைந்த ஒரு ஈடுபாடு. இதை வந்து இப்போதைக்கு நாம தோக்கணும்னா சரியா இருக்கும்ன்றதுக்காக ஒரு மிகப்பெரிய அளவுல 400 ஏக்கர்ல வந்து இயற்கை விவசாயம் என்பது இப்போதே தமிழகத்தில் முதன் முதலாக நாம தான் வந்து தோக்குறோம். அந்த வகையில் வந்து இது வந்து இரண்டாவது தத்துவத்தை வந்து உள்ளடக்கியிருக்கு. கூட்டுப்பண்ணை திட்டம் தான் எதிர்காலத்தில் மிகப்பெரிய வெற்றி அடைப்போகுது. ஏன்னா இன்னைக்கு அந்த காலத்தில் தாத்தாவுக்கு வந்து 10 ஏக்கர் இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்தது மகன்களுக்கு வந்து 2 ஏக்கரா மாறிச்சு. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு வந்து பார்க்க போகும்பொழுது சென்ட் கணக்கில் தான் வந்து நிலைமை வந்திருக்கு. அப்போ வந்து அவங்க எல்லாருமே வந்து படிச்சுட்டு எல்லாமே நகரத்தை நோக்கி போயாச்சு. இன்னைக்கு மற்ற வேலைகளுக்கெல்லாம் போயாச்சு. ஆனால் எங்களை பொறுத்தவரையில் வந்து என்னன்னா இப்போதைக்கு வந்து எங்க போயிட்டு எங்க வந்தாலும் வள்ளுவர் சொல்லியிருக்க மாதிரி சுழன்றும் ஏற்பினது உலகம் உழன்றும் உழவே தலை அப்படின்ற அந்த திருக்குறளே வந்து எப்பொழுதுமே வந்து நம்ம எல்லாருமே நினைவில் வச்சுக்கணும். யார் கம்ப்யூட்டர் படிச்சாலும் சரி, யார் என்ன படிச்சுட்டு எந்த மிகப்பெரிய அளவில் போனாலும் சரி, எல்லாருக்குமே உணவுன்றது ஒரு அத்தியாவசிய பொருள். அந்த அத்தியாவசிய பொருளை உருவாக்குறதுக்கு விவசாயிகிட்ட கடைசி மட்டத்தில் வந்தே ஆகணும். அந்த வகையில் அது நல்ல உணவாக கொடுக்கணும் அப்படின்றதான் எங்களுடைய நோக்கம். அந்த வகையில் வந்து இனிமேல் எல்லாம் சேர்ந்து செயல்பட்டா, கூட்டுறவோட எல்லாரும் ஒற்றுமையோட சேர்ந்து செயல்பட்டால் அதனுடைய உற்பத்தி திறனை வந்து அதிகப்படுத்த முடியும். டெக்னிக்கலா வந்து மெக்கானிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாமே தொழில்நுட்பங்களை வந்து நம்ம வந்து செயல்படுத்த முடியும். இதெல்லாம் பார்த்து நாங்கள் இப்போ வந்து எங்களுடைய பண்ணையில வந்து விவசாயிகளுக்கு பயிற்சி வகுப்புகள் கூட கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறோம். எல்லாமே ஜனவரியிலிருந்து அந்த எல்லாமே திட்டமிட்டு இருக்கோம். ஜனவரியிலிருந்து எல்லாமே வந்த பார்த்தா நம்மளுடைய பண்ணைக்கு கூட்டு பண்ணைக்கு வந்தாங்கன்னா அவங்க பார்த்துட்டு போயிட்டு ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு விவசாயி அவங்களுடைய நிலத்துல சொந்தமா பண்ணா கூட அது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் கொடுக்குன்ற நம்பிக்கையோட தான் செஞ்சிட்டு இருக்கோம்.
ரொம்ப அருமையா பேசுனீங்க. இப்ப உள்ள கார்பரேட் வேர்ல்ட்ல பாத்தீங்கன்னா அந்த டீம் ஒர்க், டீம் ஸ்பிரிட் தான் இருக்கு. அதே அந்த டீம் ஸ்பிரிட் அண்ட் டீம் ஒர்க்கை வந்து நீங்க விவசாயத்திலையும் கொண்டுட்டு வரணும். அதுக்கு முன்னோடியா இந்த கூட்டுப்பணியை நீங்க அமைச்சிருக்கிறீங்க. உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் மெய்ப்பட வாழ்த்துகிறோம். வணக்கம், நன்றி.
நன்றி, வணக்கம்.
கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் திறந்தவெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்ககத்தில் இளநிலை பண்ணை தொழில்நுட்பம் அதாவது BFTech படித்து வரும் மைசூரை சேர்ந்த கே புகழேந்தி அவர்கள் தம்முடைய அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்ள கேட்டீர்கள்.
உடன் உரையாடினார் என் கோமா.
பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை.